வேத ஆராய்ச்சி நேயர்களை கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். நீங்கள் காலையில் துயிலெழுந்து வானொலி பெட்டிக்கருகில் உட்கார்ந்து ஆவலோடு வேத வசனத்திற்காக காத்திருக்கிற உங்களை தேவன் நிச்சயம் ஆசீர்வதிப்பார். உங்கள் இக்கட்டுகளிலிருந்து உங்களை விடுவிப்பார். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டுகளிலிருந்து அவர்களை நீங்களாக்கி இரட்சித்தார். சங்கீதம் 107:6. இந்த நாளின் செய்தி மூலமாக நிச்சயம் தேவன் உங்களோடு பேசுவார்.
பிரியமானவர்களே, இந்நாட்களிலே சகரியா தீர்க்கதரிசியின் புத்தகத்தை நாம் கற்று வருகிறோம். சகரியா 4:3 சிந்திக்க வேண்டும். இந்த மூன்றாம் வசனத்தையும் நாம் புரிந்து கொள்ளத்தக்கதாக இரண்டாவது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். நீ காண்கிறது என்னவென்று கேட்டார். அதற்கு நான், இதோ முழுவதும் பொன்னினால் செய்யப்பட்ட குத்துவிளக்கை காண்கிறேன். அதன் உச்சியில் அதன் கிண்ணமும், அதன் மேல் அதன் ஏழு அகல்களும், அதன் உச்சியில் இருக்கிற அகல்களுக்கு போகிற ஏழு குழாய்களும் இருக்கிறது. அதன் அருகில் கிண்ணத்திற்கு வலதுபுறமாக ஒன்றும் அதற்கு இடதுபுறமாக ஒன்றும் ஆக இரண்டு ஒலிவ மரங்கள் இருக்கிறது என்றேன். இங்கே சகரியா கண்ட தரிசனத்திலே ஒரு பொன் குத்துவிளக்கை அவர் பார்க்கிறார். அதற்கு அருகிலே கிண்ணத்திற்கு வலதுபுறமாக இடதுபுறமாக ஒலிவ மரங்கள் இருக்கிறதை பார்க்கிறார். சகரியாவின் நாட்களிலே இரண்டு ஒலிவ மரம் அடையாளப்படுத்தப்படுகிறதை இங்கே நாம் பார்க்கிறோம். தாவீதின் ராஜவம்சத்திலே வந்த ஆளுநரான செருபாபேல் ஒரு ஒலிவ மரமாகவும், பிரதான ஆசாரியனாகிய யோசுவா ஒரு ஒலிவ மரமாகவும் காட்டப்படுகிறார்கள். இஸ்ரவேலுக்கு வெளிச்சத்தை திரும்பவும் கொண்டு வந்து அதை உலகத்திற்கு வெளிச்சமாக வைப்பதற்கு தேவனால் பயன்படுத்தப்பட்ட அந்த இரண்டு கருவிகளாக இவர்கள் காணப்பட்டார்கள். நாம் ஏற்கனவே சிந்தித்தது போல ஒலிவ எண்ணெய் பரிசுத்த ஆவியானவரை அர்த்தப்படுத்துகிறது. எபிரேய மொழியிலே இது தங்க எண்ணெய் என்று அர்த்தப்படும் வார்த்தையால் அழைக்கப்படுகிறது. இந்த தீர்க்க தரிசனம் எதிர்காலத்தை குறித்து சொல்கிறது, குறிப்பாக மகா உபத்திரவ காலத்தை பற்றி சொல்கிறது. வெளிப்படுத்தின விசேஷத்திலேயும் இது நமக்கு தெளிவாக அடையாளப்படுத்தி காண்பிக்கப்படுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 11:3-4 வசனங்களை பாருங்கள். என்னுடைய இரண்டு சாட்சிகளும் ரெட்டு வஸ்திரமுடுத்திக் கொண்டிருக்கிறவர்களாய் 1260 நாளளவும் தீர்க்க தரிசனம் சொல்லுபடி அவர்களுக்கு அதிகாரம் கொடுப்பேன். பூலோகத்தின் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற இரண்டு ஒலிவ மரங்களும் இரண்டு விளக்கு தண்டுகளும் இவர்களே. மகா உபத்திரவ காலத்தில் அந்தி கிறிஸ்துவின் நிமித்தம் பூமியில் கர்த்தருக்கு எவரும் சாட்சியாய் நிற்பதில்லை. சாத்தானுடைய வல்லமையால் பூமியில் சாட்சியானவர்களின் வாய் அடைக்கப்படும். இந்த இருவர் மாத்திரமே சாட்சிகளாயிருப்பார்கள். இரண்டு சாட்சிகளின் வாக்கினால் காரியம் உறுதிப்படுத்தப்படும் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். மேலும் தனக்கு சாட்சிகள் இல்லாமல் ஒருபொழுதும் இருப்பதில்லை என்றும் கூறுகிறார். அந்த இருண்ட காலகட்டத்திலே இந்த இரு மனிதர்களும் சாட்சிகளாயிருப்பார்கள். அந்த இருவர் யார் என்பது ஒரு யூகம்தான். அந்த இருவரிலே ஒருவர் எலியாவாக இருக்கலாம் என்று நினைக்கிறேன். மற்றொருவர் ஏனோக்காகவோ மோசேயாகவோ அல்லது யோவான் ஸ்நானனாகவோ அல்லது வேறு ஒருவராகவோ இருக்கலாம். அவர்கள் யார் என்பது முக்கியமல்ல. தேவனுக்கு இரண்டு சாட்சிகள் இருப்பார்கள். அவர்கள் அந்நாளிலே பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையால் பேசுவார்கள். அவர்கள் தேவனுடைய சாட்சிகளாயிருப்பார்கள். சகரியாவின் நாட்களிலே செருபாபேலும் யோசுவாவும் தேவனால் பயன்படுத்தப்பட்டது போல எதிர்காலத்தை குறித்த ஒரு வாக்குத்தத்தம் இதுவாகும். சகரியாவின் தரிசனங்கள் எல்லாம் ஏறும் படிக்கட்டுகள் போன்று காணப்படுகின்றன. அவை நமக்கு வரலாற்றை தெரிவிக்கின்றன. நாம் அவற்றையெல்லாம் ஒன்று சேர வைத்து பார்க்கும்பொழுது அவை அழகான முழுமையான ஒரு ஓவியத்தை வெளிப்படுத்துகின்றன. பாபிலோனின் சிறைப்பிடிப்பிலிருந்து திரும்பியிருந்த மீதியான ஜனங்களை உற்சாகப்படுத்துவதற்காக தேவன் இதை கொடுத்தார். இவையெல்லாம் தம்முடைய திட்டப்படியும் தம்முடைய நோக்கத்தின்படியும் நிறைவேறின என்பதை தேவன் அவர்களுக்கு தெளிவுபடுத்தினார். இப்பொழுது அவர்கள் தேசத்திற்கு திரும்பி வந்த பிறகு அவர்கள் பாவத்திலிருந்து சுத்திகரிக்கப்பட வேண்டியது அவசியமாயிற்று. அவ்வாறு அவர்கள் சுத்திகரிக்கப்பட்டு தேவனுடன் சரியான உறவை ஏற்படுத்த வேண்டும். இதனால் அவர்கள் தேவனுக்கு வல்லமையான சாட்சிகளாக விளங்க முடியும். இந்த தரிசனங்கள் எல்லாம் சகரியாவின் நாட்களில் நிறைவேறுகிறதாக இருந்தாலும் அது எதிர்காலத்தையும் எதிர்பார்த்து கூறப்பட்டதாக இருக்கிறது. இதனுடைய முழுமையான நிறைவேறுதல் 1000 வருட அரசாட்சியிலே இருக்கும். அப்பொழுது தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை பூமியின் பல பாகங்களிலிருந்து இஸ்ரவேல் தேசத்திற்கு திரும்பி வரப்பண்ணுவார். அப்பொழுது தேவன் அவர்களை சுத்திகரிப்பார். நாம் சகரியா 13 அந்நாளிலே பாவத்தையும் அழுக்கையும் நீக்க தாவீதின் குடும்பத்தாருக்கும் எருசலேமின் குடிகளுக்கும் திறக்கப்பட்ட ஒரு ஊற்று காணப்படும் என்று பார்க்கிறோம். அவர்கள் அவ்வாறு கழுவப்பட்ட பின்பு அவர்கள் உலகத்திற்கு ஒளியாவார்கள். அவர்களை குறித்த தேவனுடைய உண்மையான நோக்கமும் இதுதான். நாம் உபாகமும் 32:8 இந்த சிறந்த வார்த்தைகளை வாசிக்கிறோம். கவனியுங்கள், உபாகமும் 32:8, உன்னதமானவர் ஜாதிகளுக்கு சுதந்திரங்களை பங்கிட்டு ஆதாமின் புத்திரரை வெவ்வேறாய் பிரித்த காலத்தில் இஸ்ரவேல் புத்திரருடைய தொகைக்கு தக்கதாய் சர்வ ஜனங்களின் எல்லைகளை திட்டம் பண்ணினார். சரி, இஸ்ரவேல் புத்திரருடைய தொகைக்கு தக்கதாய் சர்வ ஜனங்களின் எல்லைகளை அவர் ஏன் திட்டம் பண்ணினார்? ஏனென்றால் அவர்கள் தன்னுடைய சாட்சிகளாய் இருக்க வேண்டும் என்று தேவன் நோக்கமுடையவராயிருந்தார். இஸ்ரவேல் தேசம்தான் பூமியிலேயே மிகவும் பிரச்சனைக்குரியதாயிருக்கிறது. தேவன் அதை தெரிந்தெடுத்து அதை அவ்விதமாக வைத்திருக்கிறார் என்று சொல்லலாம். இது மூன்று பெரிய கண்டங்களுக்கும் மத்திய பகுதியிலே அமைந்திருக்கிறது. அமெரிக்கா, ஆசியா, ஐரோப்பா போன்ற மூன்று கண்டங்களுக்கும் மத்திய பகுதியிலே இது அமைந்திருப்பதால் தேவன் இதை தெரிந்தெடுத்திருப்பார். இதைப்போன்று பிரச்சனைகளை மிகுந்த அல்லது அநேக உலக பிரச்சனைகளுக்கு காரணமாக அமைந்தது போல வேறு ஒரு தேசமும் உலகிலே இருக்க முடியாது. இது அவ்விதமாக அமைய வேண்டும் என்று தேவன் நோக்கம் கொண்டார் போலும். தேவனுடைய வார்த்தையை உலகத்திற்கு அறிவிப்பதிலே இஸ்ரவேல் மையமான பகுதிக்கு வரும் வரையிலே அங்கே பிரச்சனைகள் காணப்பட்டுக் கொண்டுதான் இருக்கும். எசேக்கியேல் 5:5 நாம் இவ்விதமாய் வாசிக்கிறோம். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறது என்னவென்றால், இதுவே எருசலேம், புறஜாதிகளின் நடுவிலே நான் அதை வைத்தேன், அதை சுற்றிலும் தேசங்கள் இருக்கிறது. ஏன்? அப்பொழுதுதான் அது சாட்சியாக இருக்க முடியும். ஆனால் அந்நாளிலே எதிர்காலத்திலே இஸ்ரவேல் இந்த உலகத்தின் மூலை முடுக்குகளிலும் சாட்சியாக இருக்கப் போகிறது. இஸ்ரவேலின் இன்றைய புகழ்பெற்ற அடையாளமாக இந்த குத்துவிளக்கு இருப்பது ஆர்வத்தை தூண்டுகிறதாயிருக்கிறது. நீங்கள் அந்த தேசத்திற்கு சென்று பார்த்தீர்கள் என்றால் அங்கே அத்தி மரம், திராட்சை செடி, ஒலிவ மரம் போன்றவை எல்லாம் இன்று முக்கியமான இடத்திலே காணப்படவில்லை என்பதை அறிந்து கொள்ளலாம். ஆனால் குத்துவிளக்கு பிரதானமான இடத்திலே அநேக இடங்களிலே காணப்படுகிறது. தேவன் இஸ்ரவேலை குறித்த நோக்கம் கொண்டது போல அவர்கள் உலகத்தின் சாட்சிகளாக ஒரு நாளிலே விளங்கப் போகிறார்கள். இஸ்ரவேல் முன்பு தவறியது, இன்று சபையானது இந்த காரியத்திலே தவறிக்கொண்டிருக்கிறது. உலகின் கடைசி பரியந்தம் செல்லும்படி இயேசு கட்டளையிட்டிருந்தும் இன்று உலகத்தின் அநேக பகுதிகள் சுவிசேஷத்தால் சந்திக்கப்படவில்லை. இப்படிப்பட்ட பகுதிகளை எல்லாம் நம்முடைய செய்திகள் ஊடுருவி செல்வதை குறித்து நாம் மகிழ்ச்சி அடைகிறோம், கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். சுவிசேஷம் எட்டாத ஒரு கிராமத்திலே நம்முடைய செய்தியை கேட்ட ஒருவர் நம் அலுவலகத்திற்கு கடிதம் எழுதியிருந்தார். அவர் நம் நிகழ்ச்சியை கேட்டு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தனது சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார். அது மட்டுமல்ல, அவரே உடனடியே ஊழியராகவும் மாறினார். ஏனென்றால் அங்கே வேறு எந்த ஊழியரும் இல்லை, அங்கே இவர் மட்டுமே சாட்சியாக இருக்கிறார். அவரே எரியும் சுவிசேஷகராக காணப்படுகிறார். அந்த இடத்திலே கர்த்தருக்கு ஒரு பிரகாசமான வெளிச்சமாக சாட்சியாக இவர் காணப்படுகிறார். பிரியமானவர்களே, எதிர்காலத்திலே உலகத்தின் மூலை முடுக்குகளிலெல்லாம் யூத மக்கள் சாட்சிகளாக காணப்படப் போகிறார்கள். எருசலேமிலிருந்து தேவனுடைய வார்த்தையானது வெளியே அனுப்பப்பட்டுக் கொண்டே இருக்கும். ஏசாயா 2:3 என்ன சொல்கிறது? திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம், வாருங்கள், அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனென்றால் சியோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். இப்பொழுது சகரியா 4:4 வாசிக்கிறேன். நான் என்னோடே பேசின தூதனை நோக்கி, ஆண்டவனே, இவைகள் என்னவென்று கேட்டேன். இந்த இளம் சகரியாவால் இதை புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆகவே அவர், நான் இவைகள் எல்லாம் பார்க்கிறேனே, அதற்கான அர்த்தம் என்ன என்று கேட்கிறார். என்ன பதில் வருகிறது பாருங்கள். வசனம் 5, என்னோடே பேசின தூதன் மறுமொழியாக, இவைகள் இன்னதென்று உனக்கு தெரியாதா என்றார். ஆண்டவனே, எனக்கு தெரியாது என்றேன். இவைகள் என்னவென்று சகரியா அறிந்திருக்க வேண்டும் என்று தேவதூதன் எண்ணியது போல தேவதூதனுடைய பதில் காணப்படுகிறது. தேவதூதன் கூறியதன் அர்த்தம் இவ்வாறு இருக்கிறது: நீ இதை என்னவென்று புரிந்து கொள்ளும் அளவிற்கு காணப்பட வேண்டும். நீ இந்த பொன் குத்துவிளக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறாய், நீ அதன் அர்த்தத்தை தெரிந்து வைத்திருக்க வேண்டும் என்பது போல பேசுகிறார். ஆனால் சகரியாவிற்கு இதன் அர்த்தம் புரியவில்லை. ஆகவே அவர், இல்லை கர்த்தாவே, எனக்கு இவையெல்லாம் புரிந்து கொள்ள இயலவில்லை என்று சொல்கிறார். வசனம் 6 பாருங்கள். அப்பொழுது அவர், செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இது செருபாபேலுக்கு கொடுக்கப்பட்ட தேவனுடைய செய்தி. செருபாபேல் என்பவர் யார்? செருபாபேல் அப்பொழுது எருசலேமின் ஆளுநராக இருந்தார். அவர் மக்களின் தலைவர், யோசுவா மத தலைவன். பாபிலோனிய சிறைப்பிடிப்பிற்கு 70 ஆண்டுகளுக்கு பின்னர் இந்த ஜனங்கள் எருசலேமிற்கு திரும்பி வந்திருந்தார்கள். இப்பொழுது யூதா வம்சத்தாருக்கு செருபாபேல் தலைவனாக விளங்குகிறார். இஸ்ரா புஸ்தகத்திலே நாம் பார்க்கிறது போல தன்னுடைய முதல் கூட்ட மக்களை இவரே தாய் தேசத்திற்கு நடத்தி வந்தார். செருபாபேலின் முக்கிய பணி என்னவென்றால் தேவாலயத்தை திரும்ப கட்டுவதாகும். ஆனால் இந்த பணி விடாப்பிடியான வெளிப்பக்க ஆபத்தினாலும் உள்பக்கத்திலான சோர்வினாலும் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. ஆகவே தேவன் இந்த தரிசனத்தை செருபாபேலின் விசுவாசத்தை பலப்படுத்தும்படியாக கொடுத்தார். இது அவருக்கு சிறந்த அர்த்தத்தை கொடுத்தது. மட்டுமல்ல, உங்களுக்கும் எனக்கும் கூட இது சிறந்த ஆவிக்குரிய பாடத்தை தருகிறதாயிருக்கிறது. அந்த செய்தி இதுதான், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிற பலம் மற்றும் பராக்கிரமம் என்ற இரண்டு வார்த்தைகள் ஆர்வத்தை தூண்டக்கூடியவை. பலம் என்பது மனித சரீர பலத்தை, மனிதனுடைய திறமையை, அவனுடைய சக்தியை அல்லது செல்வத்தை குறிக்கக்கூடிய பொதுவான வார்த்தை. அதேபோல பராக்கிரமம் என்பதும் மனிதனுடைய பலத்தையே குறிக்கிறது. சரீர, சிந்தை, பொருளாதார பலத்தையே அது குறிக்கிறது. ஆகவே நாம் இந்த வசனத்தை இவ்வாறு நாம் சொல்லலாம், தசை நாரினாலும் அல்ல மூளையினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். இது ஆளுநரான செருபாபேலுக்கு மிகுந்த உற்சாகத்தை கொடுத்திருக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. ஆளுநரான அவரும் மத தலைவனாகிய யோசுவாவும் 2 ஒலிவ மரங்களினாலே குறிக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் இந்த குத்து விளக்கிற்கு எண்ணெயை கொடுக்கிறவர்களாகவும் அர்த்தப்படுத்தப்படுகிறார்கள். ஆகவே இதன் செய்தி எளிமையானதுதான். உங்களுடைய பலத்தினாலும் அல்ல, உங்களுடைய திறமையினாலும் அல்ல, சரீர பலத்தினாலும் தேவாலயம் கட்டப்பட போவதில்லை, ஆனால் தேவனுடைய ஆவியினாலே கட்டப்படும் என்கிறார். அருமையானவர்களே, தேவன் நம்மோடு கூட நம்முடைய பணியிலே, நம்முடைய காரியங்களிலே இல்லை என்றால் அது வெறும் பூஜ்யமாகிவிடும். ஏனென்றால் அவருடைய பணியை நம்முடைய மூளையினாலும் நம்முடைய சரீர பலத்தினாலும் தேவன் செய்கிறதில்லை. நாம் சில பிரசங்கிமாரை மிகவும் புத்திசாலியானவர்கள் என்று எண்ணுகிறோம். அவர் செய்தியை மிகவும் அழகுபட கிரமமாக மக்களுக்கு வழங்குகிறார் என்கிறோம். ஆனால் தேவனுடைய பணி அவ்வாறு நிறைவேற்றப்படுகிறதில்லை. சில வேளைகளிலே இந்த புத்திசாலியான செய்தியாளர்களும் கூட ஆபத்தானவர்களாக இருக்கிறார்கள். சில புத்திசாலியானவர்கள் முதுகிலே குத்துகிறவர்களாக இருப்பார்கள். சிலர் நன்றாக பழகும் தன்மையுடையவர்கள், சிலர் நன்றாக ஆளும் தன்மையுடையவர்களாக இருப்பார்கள், கம்பீரமான தோற்றமுடையவர்களாக இருப்பார்கள். இது மக்களிடையே ஒரு கவர்ச்சியை உண்டாக்கிவிடக்கூடும். ஆனால் தேவனுடைய பணி இதனாலே செய்யப்படுகிறதில்லை. இது நடப்பது மனித பலத்தினாலும் அல்லது பராக்கிரமத்தினாலும் அல்ல, சரீர பலத்தினாலோ அல்லது மூளை அறிவினாலோ இது செய்யப்படாமல் தேவனுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் ஒருவேளை மனித பலத்தில் மாம்ச பலத்தினை செய்வேன் என்றால் இது என்னுடைய முயற்சியாகும். தேவன் இதை வெறுக்கிறார். தேவன் அதை பயன்படுத்த முடியாது. அதனால் ஒன்றும் நடக்கப் போவதில்லை. அது ஒன்றுமில்லாமலே போய்விடும். காரணம், நான் அதை வைக்கோலை கொண்டு கட்டுகிறேன், அது அக்னியினாலே சுட்டரிக்கப்பட்டு அழியும். தேவன் தம்முடைய பணியை நம் மூலமாக பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலேயே செய்ய விரும்புகிறார். இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். பிரியமானவர்களே, நாம் இப்பொழுது எந்த ஊழியத்தை செய்து கொண்டிருந்தோம் என்றாலும், தேவன் நம்முடைய கரத்திலே எந்த பொறுப்பை கொடுத்திருப்பார் என்றாலும், நம்முடைய சொந்த மூளையினாலேயும் சொந்த திறமையினாலேயும் செய்ய முடியாது என்பதை ஒத்துக்கொண்டவர்களாக அவருடைய பரிசுத்த ஆவியானவரின் ஞானத்திற்காகவும் பரிசுத்த ஆவியானவரின் வழிநடத்துதலுக்காகவும் ஜெபிக்க வேண்டியது அவசியம். அப்பொழுது அவரே நம் மூலமாய் அதை செய்து முடிப்பார். நாம் இப்பொழுது இந்த தரிசனத்தின் எதிர்கால பார்வையை நோக்கி பார்ப்போம் என்றால், இது 1000 வருட அரசாட்சியிலே அப்படியே உண்மையாகும். அப்பொழுதும் மனித சரீர பலத்தினாலும் அல்ல, மனிதனுடைய மூளை அறிவினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். டேவிட் பிரவுன் என்ற தேவ ஊழியர் இதை குறித்து இவ்வாறு சொல்லியிருக்கிறார். கவனியங்கள், அவருடைய தங்க எண்ணெயாகிய பரிசுத்த ஆவியினாலே உண்டாகிய அவருடைய வெளிச்சம் பின்னர் அவர்கள் மீது அதிகமாக ஊற்றப்படும். பூமியின் எல்லா தேசங்களும் ஒளியூட்டப்படுவதற்காக இஸ்ரவேலின் குத்துவிளக்கு இன்னும் 7 மடங்கான திறமையின் எடுத்துக்காட்டாக பிரகாசிக்கும்படி அவ்வாறு ஊற்றப்படும் என்கிறார். ஆம், இதுதான் சிறந்த கருத்து. சகரியாவின் நாட்களிலே இருந்த மீதியான இஸ்ரவேலருக்கு இந்த உற்சாகமூட்டும் வார்த்தைகள் அவசியமானதாய் இருந்தது. ஏனென்றால் அவர்களுக்கு இருந்த எதிர்ப்பினாலே அவர்கள் சோர்ந்து போயிருந்தார்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் பயத்தினாலும் சந்தேகங்களினாலும் சூழப்பட்டிருந்தார்கள். ஆகவே தேவன் இந்த தரிசனத்தை கொடுத்தார். இது அவர்களை உற்சாகப்படுத்துவதற்காக செருபாபேலுக்கு கொடுக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தை. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். சகரியா 4 அதிகாரம் 7 வசனம் பாருங்கள். பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய், தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள் என்றார். இங்கே பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் என்று கேட்கிறார். பர்வதம் என்பது எதிர்ப்பை சொல்லுகிறது. செருபாபேல் பர்வதம் போன்ற எதிர்ப்பையும் அகற்றி விடுவார் என்ற ஒரு விசுவாசத்தை இந்த தரிசனம் உற்சாகப்படுத்துவதன் மூலம் கொடுத்தது. இயேசு கிறிஸ்துவும் மலை என்பதை இந்த அர்த்தத்திலேயே பயன்படுத்தியுள்ளார். இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை பார்த்து மத்தேயு 17:20 என்ன சொன்னார்? கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போம், உங்களால் கூடாத காரியம் ஒன்று மீறாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இங்கே கர்த்தர் மலை பெயர்ந்து போவதை குறித்து சொல்லவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் தேவனுடைய பணிக்கு எதிராக காணப்படும் தடைகள் அகற்றப்படுவதையே இது குறிக்கிறது. விசுவாசிக்கும் பொழுது இது நடைபெறுகிறது. அப்படிப்பட்ட ஒரு ஓவியத்தையே இந்த தரிசனம் நமக்கு கொடுக்கிறது. காணப்படுகிற சாத்தியமற்ற நிலையை எல்லாம் தாண்டி தேவனுடைய ஆலயம் மீண்டும் கட்டப்படும் என்று தரிசனத்திலே தெரிவிக்கிறார். அது மட்டுமல்ல, தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள் என்று வாசித்தோம். தலைக்கல் என்பது கட்டுமான பணி முடிந்துவிட்டதை குறிக்கிறது. ஆகவே மக்களுடைய மகிழ்ச்சியான ஆரவாரத்தின் மத்தியிலே தேவாலயத்தின் கட்டுமான பணி நிறைவுற்றுவிடும் என்று அவர் சொல்கிறார். பிரியமானவர்களே, மனமுடைந்து போயிருந்த அந்த மீதியான ஜனங்களுக்கு இது எவ்வளவு உற்சாகமூட்டுதலாக இருந்திருக்கும் சற்றே எண்ணி பாருங்கள். ஆம், உற்சாகமற்று இருக்கிற உங்களுக்கும் ஆண்டவர் சொல்வது இந்த காரியம்தான். உங்களுடைய ஊழியத்திலே நீங்கள் பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, அவருடைய ஆவியின் உதவியோடு கூட பெரிய காரியங்களை செய்ய முடியும். சகரியா 4 அதிகாரம் 8-9 வசனங்களை பாருங்கள். பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் செருபாபேலின் கைகள் இந்த ஆலயத்துக்கு அஸ்திவாரம் போட்டது, அவன் கைகளே இதை முடித்து தீர்க்கும், அதனால் சேனைகளின் கர்த்தர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று அறிவாய். இந்த வேலையானது இழுத்து செல்லப்பட்டு பின்னர் வேறு ஒருவரால் முடிக்கப்படுகிறதாக இருக்காது என்று தேவன் வாக்கு பண்ணுகிறார். எத்தனை அருமையான ஒரு வாக்குத்தத்தம் இல்லையா? செருபாபேலே அஸ்திவாரம் போட்டார், அவரே அதை கட்டி முடிப்பார். பிரியமானவர்களே, இது புதிய ஏற்பாட்டிலே ஒரு வசனத்தை நமக்கு நினைவுபடுத்துகிறது. பிலிப்பியர் 3:5 வசனம், உங்களில் நற்கிரியையை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார். இங்கே தேவன் செருபாபேலை பார்த்து, நீ இந்த தேவாலயத்திற்கு அஸ்திவாரம் போட்டாய், நான் இருந்தேன், இப்பொழுது நீயே அதற்கு மேற்கூரையையும் வைக்கப் போகிறாய், நான் உன்னோட இருப்பேன் என்று சொல்கிறார். அருமையானவர்களே, தேவன் நம்மை கொண்டு ஒன்றை ஆரம்பித்து அதை நம்மை கொண்டே முடிப்பார் என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய ஒரு சிலாக்கியம்! நாம் அதை ஸ்தோத்திரத்துடன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய கிருபை இந்த அளவாக விளங்குகிறது. இதைத்தான், கர்த்தாவே, இது என்னுடைய பலத்தினாலே நிறைவேறவில்லை, உம்முடைய சுத்த கிருபையினாலே செய்யப்பட்டது என்று நாம் ஜெபித்து
அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். அதுவே நன்றி அறிதல் உள்ள இருதயம். அருமையானவர்களே, தேவன் உங்களை கொண்டு செய்கிற காரியங்களுக்காக அவரை துதிக்கிறீர்களா? அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறீர்களா? மகிமையை அவருக்கு செலுத்துகிறீர்களா? அவ்வாறு இல்லாமல் நான் தான் இதை ஆரம்பித்தேன், நானே இதை செய்து முடிப்பேன் என்று சொல்லி பெருமை பாராட்டிக் கொண்டிருக்கிறீர்களா? தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரமபிதாவே, சிறுபாபேலுக்கு நீர் கொடுத்த அந்த மகா பெரிய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். எதை அவனுடைய கரத்தினாலே நீர் ஆரம்பித்தீரோ அதை அவனை கொண்டே முடிப்பேன் என்று சொன்னீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இப்பொழுதும் ஊழியக்காரர்களாக இந்த வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். யார் யாரை கொண்டு நீர் எந்தெந்த இடங்களிலே என்னென்ன பணிகளை ஆரம்பித்திருக்கிறீரோ அதை அவர்களை கொண்டே முடிக்கத்தக்கதாக அவர்கள் உண்மை உள்ளவர்களாயிருக்க நீரே காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். சின்ன சின்ன காரியங்களிலேயும் பெரிய காரியங்களிலேயும் அவர்கள் உண்மை உள்ளவர்களாயிருக்கும் பொழுது உம்முடைய தூய ஆவியின் பலனை தந்து அவர்களை கொண்டே அந்த பணியை நிறைவாய் செய்து முடிக்க நீர் உதவி செய்வீர் என்பதை நாங்கள் வாசித்தோம். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். பிதாவே, உமை துதிக்கிறோம், உமை ஸ்தோத்தரிக்கிறோம். நாங்கள் நன்றி அறிதல் உள்ள இதயம் உள்ளவர்களாய், மன தாழ்மை உள்ளவர்களாய், உம்முடைய கிருபையை சார்ந்து கொண்டு பெருமைக்கு எதிர்த்து நிற்க எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585 460 460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585 460 460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார், நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். சங்கீதம் 128:5. கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார், நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். சங்கீதம் 128:5.